அவரை ஒன்று அழகு போகும் அதிகாரம் அப்படி சொல்லுவது உபசாரம் என்று பார்த்தோம். அடுத்த வரையை காணும் அவன் அமலாய் என்றே இவ்வாழ்மாக்களுக்கு இறைவனுடைய பொது இயல்பு இவ்வாழ்மாக்கள்னா மலநடையில் உள்ள கட்டு நிலையில் உள்ள ஆன்மாக்கள் இவ்வாழ்மாக்களுக்கு இன்ப துன்பங்களை எப்படி ஓட்டுகிறாங்க இவ்வாழ்மாக்களுக்கு இன்ப துன்பங்களை கருவிகளின் வழியா நுகர்விப்பன் என்றும் அவன் அமரனாய் என்றே அதையும் நினைவு இறைவன் இப்படி ஊட்டுவனாரே அவன் அந்த நிலையிலும் அமரனாக பார்த்தால் பற்றப்படாதவனாக அமரனாய் என்றே பாபத்தின் வழியிலே உயிர்களை இயக்கினாலும் அவன் அமரனாய் என்றே நுகர்விப்பான். அவன் அழிபொருள் போல சுத்தி அறியப்படுவானும் அன்றி எனவே சுத்தி அறியப்படுகிற பொருளெல்லாம் அழிப்பொருள். அதாவது அதற்குரிய அந்த கலைப்புல அழிப்பொருளுக்கு கலைச்சொல் அசத்து அசத்து சுத்தி அறியப்படுகிற பொருளெல்லாம் அசத்து. எனவே அசத்தாகிய உலக பொருள்களை போல இறைவனை சுத்தி அறிய முடியாது. எனவே ஆன்மாவினுடைய அறிவினால் சுத்தறிவினால் இறைவனை அறிய முடியாது. சுத்தி அறியப்படுவாரும் அன்றி பொய்ப்பொருள் போல அறியப்படாதவனும் அன்றி பொய்ப்பொருள் போல அறியப்படாதவனும் அல்ல. அறியப்படுகிறவனும் அல்ல அறியப்படாதவனும் அல்ல. பொய்ப்பொருள் அன்று பொய்ப்பொருள் அழிபொருள்னா இங்கே பொய்ப்பொருள் என்கிறார். என்ன பொய்ப்பொருள் மணற்கயிறு போல இல்பொருள் எனவே உள்ள பொருளுக்குதான் என்ன உண்டு பெயர் வைக்க முடியும். இருக்கிற பொருள் தானே பெயர் வைக்க போறது. எனவே சைவ சித்தாந்தத்துல இருப்பொருள் என்றே கிடையாது. உள்பொருள் என்றே கிடையாது. எல்லாமே உள்பொருள் தான். அதுல அந்த உள்பொருள் தான் ரெண்டு வகை மாறாமல் உள்ள பொருள் மாற்றத்துக்கு உட்படுகிற பொருள் என்று உள்பொருள் என்று வகைப்படும். அவ்வளவுதான், எல்லாமே உள்பொருள். எனவே அசத்து என்ற சொல்லுக்கு சைவத்தாளர்கள் ரெண்டு பொருள் உண்டு. சத்து அசத்து இந்திய தத்துவத்தில் பெரிய குழப்பம். மற்ற சைவ சித்தாந்தத்தை தவிர மற்ற எல்லா தத்துவங்களிலும் சத்து என்றால் என்ன பொருள்? உள்ள பொருள், நிலையான பொருள் அல்ல. உள்ள பொருள் எல்லாமே சத்து, உள்ள பொருள் எல்லாமே சத்து தான். நான் பார்க்கிற உலக பொருள் எல்லாம், உலக பொருள் எல்லாமே சத்து, உள்ள பொருள் அனைத்தும் சத்து எனப்படும் மற்ற தத்துவங்களிலே. பிறகு அசத்து என்றால் மற்ற தத்துவங்களிலே என்ன பொருள்? இல்பொருள், அசத்து. இப்படிதான் மற்ற தத்துவங்கள் எல்லாம் விளக்கம் கொடுக்கின்றன. சத்து அசத்து என்பதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம். ஆனால் சைவ சித்தாந்தம் வேறுபடுகிறது. எனவே சத்து என்ற நிலையாக உள்ள பொருள், மாறாக உள்ள பொருள் தான் சைவ சித்தாந்தத்திலே சத்து. அசத்து என்றால் மாறக்கூடிய, நிலை மாறக்கூடிய உள்பொருள், நிலை மாறாத உள்பொருள் சத்து. நிலை மாறக்கூடிய உள்பொருள் அசத்து. எனவே அந்த பொய் என்ற ஒரு சொல் இருக்கிறதே தமிழிலே, தமிழ் பொய் என்ற சொல், அதற்கு என்ன பொருள்? என்ன பொருள்?
உண்மைக்கு மாறும்.
அதாவது நிலையில்லாத பொருள் பொய்ப்பொருள் என்றால், நிலையில்லாத பொருள் என்பது இங்கே நம்முடைய சைவ சித்தாந்த முறைப்படி பொய்யாயினவில்லா போயாக நிலையில்லாத பொருள் மேலே வைத்த பற்று நீங்கள் பொய்யாக பொய் காட்டி பொய்யாக பொய் கண்டு அகன்ற மெய் கண்ட தேவர்கள். பொய்யை பொய் என்று கண்டு தள்ளவர்கள், நிலையில்லாதவர்கள். எனவே அகத்து என்பதற்கு தமிழிலே பொய் என்ற வார்த்தை வழங்கு. இப்ப சுனியார் சுவாமி நினைத்திருக்கிறார்களே, பொய்ப்பொருள் போல அறியப்படாதவன் அல்ல என்றால், இந்த இடத்துல பொய்ப்பொருள் என்று எதை கொடுத்திருக்கிறார்கள்? நிலையில்லாத பொருள் என்ற கருத்திலே இல்லை. பொய் என்றால் எனவே பொய் என்பதற்கு ரெண்டு பொருள் இப்போது நமக்கு தெரிகிறது. ஒன்று நிலையில்லாத பொருள், இன்னொன்று இல்பொருள், இன்னொன்று இல்பொருள். எனவே அசத்து என்றால் நிலையில்லாத பொருள் என்பதுதான் சரியான பொருள். சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பொருள் நிலையில்லாத பொருள். இல்பொருள் என்று சொல்லுவதும் உண்டு. அது பிற தத்துவங்களிலும், பிற தத்துவங்கள் அப்படி சொல்லுவதனாலே அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இவ்வாறு பிற மதங்களிலே கூறப்படுகிறது. ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்த நூல்களிலே அசத்து பொய் என்பதெல்லாம் நிலையில்லாத பொருள் என்ற பொருளிலே தான் வரும். இங்கே சுவாமிகள் சுவாமிகள் பிற மதத்தாருடைய கருத்து பற்றி பொய்ப்பொருள் என்கிறார். இன்பொருள், எனவே பொய்ப்பொருள் போல அறியப்படாதவனும் அன்றி வேறாய் அறியப்படுவன், வேறாய் அறியப்படும். ஆக எதனாய் அறியப்படான்? சுட்டறிவினால் அறியப்படாது. அப்படியானால் வேறாய் அறியப்படுவன் என்றால் எப்படி? இறைவன் எப்படிப்பட்டவன்? வியாபகமான வியாபக பொருள், அவரை சுட்டறிவினால் அறிய முடியும். சுட்டறிவு என்றால் என்ன? எல்லையுடைய இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்ட பொருளை இது இன்னது என்று சுத்தி அறிவு தான் சுட்டறிவு. அது போல பெருமாள் எப்படி சுத்தி அறிய முடியும்? எனவே அவர் வியாபக பொருள். எனவே அவரை அறிவதற்கு எப்படிப்பட்ட அறிவு வேண்டும்? வியாபக அறிவு. அந்த வியாபக அறிவு எது? ஆமா, அவனுடைய அறிவு. அவனுடைய அறிவு, அவனுடைய அறிவு தான் திருவருள் தான் வியாபக அறிவு. எனவே அவனை அவனது அறிவால் அறிவன், தன்னாலே தனை அறிதல், தன்னாலே தனை அறிதல். என்ன தன்னாலே தனை அறிதல்? அர்த்தம் என்ன? கோபுராசத்துல என்ன அழகா சொல்லியிருக்கிறார், தன்னாலே தனை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தார் அதுவாகின்றார். தன்னாலே தனை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகின்றார். என்ன பொருள்? என்ன பொருள் என்று கண்டுபிடிக்கும். தன்னாலே தனை அறிந்தால் தன்னையும் தானே காணும், தன்னாலே தனையறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகி நின்றே, தான் அதுவாகி நின்றே. என்ன பொருள்? தனை அறிந்தால் தன்னாலே தனை அறிந்த, தனை என்பது இறைவன், தன்னை தன்னை என்பது இறைவன். அவையாசத்தான் போகத்துல தன் உணர்வா தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர் தன்னுங்கிறது யாரு? அன் என்றால் இறை. எனவே இந்த இடத்துல தன்னை அறிந்தால் இறைவனை அறிந்தார். எப்படி அறிந்தால்? தன்னாலே அறிந்தார். அவரது அறிவார், அவரது அறிவாரை அறிந்தார். தன்னாலே தனை அறிந்தார், தன்னையும் தானே காணும். தங்கே தங்கத்தில் தன் என்பது ஆன்மா. தன்னையும் தானே காணும், அதாவது ஆன்மா தன்னை உணரும். அப்போதுதான் தன்னை உணரும். எப்போது? இறைவனை இறைவனை உணர்ந்த பிறகுதான் ஆன்மா தன் இயல்பை உள்ளவாறு உணர்ந்தது. ஆன்மா தன்னுடைய உண்மை இயல்பை, சிறப்பு இயல்பை, தன்னுடைய உண்மை இயல்பை எப்போது உணரும்? ஆன்மாவுடைய உண்மை இயல்பு என்ன? தனக்கு சுதந்திரம் இல்லை, தனக்கு செயல் இல்லை என்ற உண்மையை நிலையில ஆன்மா தெளிவாக உணர்கிறது. அதனால்தான் அன்றே என்றன் ஆவியும் உடலும் இறைமை எல்லாமும் ஒன்றே அணையாக என கொண்டதோடே கொண்டேன் என்று எல்லாரும் எல்லாவற்றையும் இறைவன் தான் உடையவன் என்ற உண்மையை அருள் பெற்ற பிறகுதான் உணர்வு. வேண்டி நீ யாது அருள் செய்தாய், ஞானம் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பறித்து ஒன்று உள்ளே அதுவும் உள்ள உருவாக்கத்தில் செம்பொற்பாத மலர் காணா பொய்யர் பெரும் பேறு அத்தனையும் பெருதற்கு உரிய. செம்பொற்பாத மலர் காணா பொய்யர் பெரும் பேர் என்ன அவருக்கு கிடைக்கிறது? நான் பெறுதற்கு உரிய பொய்யர் பெரும் பேர் அத்தனை சொல்லுங்க வேடிக்கையா. பொய்யர் பெரும் பேருங்கிறார் அவருக்கு படுகிற அந்த துன்பத்தை பேருங்கிறார் வேடிக்கையா. பொய்யர் பெரும் பேர் அத்தனையும் பெறுதற்கு உரிய. ஆனால் பொய்யிலா மெய்யர் வெறியார் மடற்பாடம் மேவற்கண்டும் கேட்டிருந்தும் இவங்க இருப்பதானே பொய்யனேனான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானே. நம்முடைய நிலைதான் நம்முடைய நிலையை சொல்லுகிறார். இப்படி தன்னுடைய நிலை அங்கே போனால்தான் தெரியும். எனவே அந்த தன்னை இழந்து தற்போது இழந்து சரி. எனவே என்ன சொன்ன வேறாய் அறியப்படுபவன் வேறாய் தன்னுடைய அந்த சுதந்திரம் இல்லாத தன்மையை அப்போதுதான் அந்த இறைவனை உணர்ந்த பின்னர் தான் தன்னுடைய அந்த சுதந்திரம் இல்லாத நிலையை உண்மை நிலையை உணர்ந்து தன்னையும் தானே காணும். எப்படி அறியும் என்றால் உயிர் அருளோடு ஒன்றுபட்டு அருளோடு ஒன்றுபட்டு காணுகிற போதுதான் இந்த உண்மை. வேறாக இருந்து அருளுக்கு வேறாக இருந்து ஆன்மா சிவத்தை காண முடியாது. இவனுடைய உண்மை இயல்பை தன்னுடைய உண்மை இயல்பை எப்படி காணும் என்றால் எப்போது காணும் என்றால் திருவருணமோடு அருளோடு ஒன்றுபட்டு நிற்கிற அந்த நிலையிலேதான். இங்க திருவாசகர் ஒரு வேடிக்கையா இருக்கிறார். இப்ப இறைவனை காண வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? சிவஞானம் பெற வேண்டும். ஞானம் இல்லாமல் இறைவனை உணர முடியாது. இப்ப மணிக்கோசத்தையும் சந்தேகம் இருந்தது. நான் ஞானம் பெற்றவனா இல்லையா கேட்கிறார். திருமணி நீதான் சொல்ல வேண்டிய எனக்கு இல்லை. அறிவனே அம்பே அறிவனே நன்னா இருக்கும். அவர் ஞான வடிவானவரே அறிவனே அம்பே அடிநாயினே அறிவனாக கொண்டோ என்னை அணிந்தது கேட்கிறார். அறிவனாக கொண்டோ என்னை அணிந்தது அது நன்னா இருக்கும். பெருமானி நீ என்னை ஞானம் பெற்றவனுக்கு கட்டி ஆட்கொண்டாய். அறிவனாக கொண்டோ என்னை ஆட்கொண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டதான். அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டதான் நீ என்னை ஆட்கொண்டாய். காலத்துல என்னுடைய அறிவில்லாத தன்மை அல்லவா நீ கண்டாய். அறிவில்லாத அன்றே நீ கண்டது ஆயுதனாய். அறிவனோ அல்லனோ அருள் குறிக்கிறார். அறிவனோ அல்லனோ அருள் என்று அப்படி அந்த திருமணங்களோடு ஒன்றுபட்டு நிற்கிற நிலையேதான் ஆன்மா தன்னுடைய உண்மை நிலையை உணரும். எனவே தன்னா தானே காணும், தான் அதுவாகி நடக்கும், தான் அதுவாகி நின்று. எனவே இறைவன் வேறால் அறியப்படுவது என்று சுருக்கமாக முனிவர் சொல்லிவிட்டு போகிறார். அதனுடைய பொருள் திருவருளோடு ஒன்றுபட்டு அறியவை. வேறாய் அறியப்படுவன் என்றும் அங்கே அறிகின்றவன் யாரு? ஆனாம் என்றும் நாங்கள் இதுவரை சொன்னது இறைவனுடைய பொது இயல்பு. இந்த பகுதியில இறைவனுடைய பொது இயல்பு என்று சொல்லப்பட்டது. இது என்ன பொது இயல்பு சொல்லப்பட்டிருக்கிறது? இறைவனுடைய பொது இயல்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இறைவனுடைய பொது இயல்பு என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்களோ, ஐந்தொழி செய்தல், ஐந்தொழி வடிவம் கொள்ளுதல், ஐந்தொழி செய்தல் இறைவனுக்குரிய பொது இயல்பு. அந்த ஐந்தொழி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், அடிக்கிறான், வடிவம் கொள்ளுதல், லயம் போன்ற அதிகாரம். எனவே அவருடைய பொது இயல்பு இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. இப்படி அவருடைய பொது இயல்பை ஆகம அளவை சார்பாக தலை நின்று வழி அளவையான் ஆராய்ந்து, வழி அளவையான் ஆராய்ந்து, வழி அளவையினது அனுமானம், அனுமானத்தின் மூலமாக அறிதல் அவருடைய பொது இயல்பை. அதற்கு முன்னால என்ன சொல்கிறார்? ஆகம அளவை சார்பாக. அந்த மூன்று அளவைகளிலே எது நமக்கு நிலைமையானது? காட்சி அளவையா, கண்கள் அளவையா, உரை அளவையா? உரை அளவு, ஆகம அளவைதான் நமக்கு முதன்மையானது. அப்படியானால் இந்த வழி அளவை, அனுமான அளவை எனக்கு பயன்படுகிறது. ஆராய்ச்சி ஆராய்ச்சி வேண்டும். அதாவது மனித உணர்வு உடையவர்களுக்கு, மனித உணர்வு உடையவர்களுக்கு இப்படி ஆகமத்தில் செல்லப்பட்டிருக்கிறது இறைவனுடைய இயல்பு என்று சொன்னால் அவர்களால் அதை நம்ப மாட்டார், நம்ப மாட்டார். எனவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த அனுமானம் என்ற முறையிலே ஆராய்ந்து கூறுகிறது. அதுதான் வழி அளவையுடைய பயன். நல்லா தெளிந்தவர்களுக்கு அகம் அளவையே போதும், உரை அளவை போதும், ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அறிவினை குறைந்தவர்களும் அந்த இறைமுறை தேர்தலை உணர்கின்ற வகையிலே வழி அளவையை தெய்வ சித்தாந்தம் பயன்படுத்துகிறது. எனவே அதான் ஆகம அளவை சார்பாக தலை நின்று வழி அளவையான ஆராய்ந்து பொது இயல்பு துணிதல். வாழ்க்கை எங்க தொடங்குது? தொடங்கிய இடத்தை கண்டுபிடிக்க பாருங்க. வாழ்க்கை எங்க தொடங்குது? பத்திக்கு முதல் தான் முதல்ல தொடக்கத்தில் பாருங்க. அந்த வாக்கியம் கருத்து பாருங்க. உடம்பு முதலியவற்றால் ஆன்மாவை நாள்தலாவது, உடம்பு முதலியவற்றால் கட்டுவிட்டீர்கள், உடம்பு முதலியவற்றால் ஆன்மாவை நாள்தலாவது என்று தொடங்கி ஒவ்வொரு சிறு வாக்கியங்களாக அமைத்து கடைசியிலே முடிக்கிற போது வழி அளவையான் ஆராய்ந்து பொது இயல்பு துணிதல். அதுதான் ஆன்மாவை நான் அறிந்தல் என்பது இதுதான். அப்படி வாக்கியத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும்.